بسم الله الرحمن الرحيم
رحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் வாரம் நடைபெறும் இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் ஆர்வத்தோடு அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் இஷா தொழுகையை முடித்துவிட்டு பங்கேற்றிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினத்தில் நாம் வாழக்கூடிய இந்த துன்யாவை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறிய ஒரு சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையில் நாம் குறிப்பிட்ட காலம் வாழுகிறோம். அல்லாஹ் உலகத்தில் இன்பமாக மனிதனை கவரக்கூடிய வகையில் சில இன்பங்களை ஏற்படுத்தியிருக்கிறான். அதையெல்லாம் நாம் அனுபவிக்கிறோம். குறிப்பிட்ட காலம் வாழ்ந்துவிட்டு நாம் மரணித்து விடுகிறோம். இந்த வாழ்க்கையை பார்க்கக்கூடிய மனிதன், இதுதான் உண்மையானது நிலையானது என்று நம்பிவிட்டு இதற்கு பிறகு இருக்கக்கூடிய உண்மையான உறுதியான நிலையான சிறந்த வாழ்க்கையை மறந்து விடுகிறான். ஏன்னா உலக வாழ்க்கையை நம்ம கண்கூடாக பார்க்குறோம். உலக வாழ்க்கையை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. உலகத்தில் இன்பங்கள் கிடைப்பத, உலகத்தில் பொருளாதாரம், வசதி வாய்ப்புகள், இதையெல்லாம் மனிதன் கண்கூடாக பார்க்கிறான். உலகத்து இன்பங்களை அவன் அனுபவிக்கிறான். உலக வாழ்க்கையை அவன் உறுதியாக நம்புகிறான். மறுமை வாழ்க்கை இதுபோன்று நம்புகிறானா என்றால் கிடையாது. அதில் அவனுக்கு நிறைய சந்தேகம், மறுப்பு, இதுவெல்லாம் மனிதனிடத்தில் இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை குறித்து ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய சில சிந்தனைகள், நம்பிக்கைகள், இந்த உலகம் குறித்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எப்படி இந்த உலகத்தை நம்ப சொல்கிறார்கள், இதெல்லாம் நமக்கு அவசியமாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னா உலகத்துக்கே ஒரு இயல்பான ஒரு தன்மை இருக்குது. என்ன தன்மை? மனித உள்ளங்களை ஈர்க்கக்கூடிய தன்மை. மனுஷன் இந்த உலகத்தில் ரொம்ப ஆர்வம் வைத்திருக்கிறான், ஆசை வைத்திருக்கிறான். அந்த உலகத்தை அடைவதற்காக அரும்பாடுபடுகிறான், கடுமையான முயற்சி செய்கிறான். துன்யாவின் மீது மனுஷனுக்கு உள்ள ஆசை கொஞ்ச நஞ்ச ஆசை இல்லை, அந்த ஆசைக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா நபி அவர்கள் அதை பல ஹதீஸ்களில் சொல்லி காட்டுகிறார்கள். எக்புர் இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் வயதாகுகிறான், அவன் பெரியவனாக மாறுகிறான், அவன் வளருகிறான். எக்புர் மாஹு இஸ்னானி, அவன் வளருவதோடு அவனோடு சேர்ந்து இன்னும் இரண்டும் பெரிதாகிறது. அவன் வளர வளர அவனோடு சேர்ந்து இன்னும் இரண்டும் வளருகிறது. ஆள் வளருவோம், ஆள் வளர வளர இன்னும் இரண்டு விஷயங்கள் அவனோடு சேர்ந்து வளருகிறது. அந்த ரெண்டு விஷயங்கள் என்ன? ஹுப்புல் மால் வ தூளுல் உமர். ஒன்று பொருளாதார ஆசை, இன்னொன்று நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை. வாழ்நாளின் மீது அவனுக்குள்ள ஆசை, பொருளாதாரத்தின் மீது உள்ள ஆசை, இந்த இரண்டும் அவனோடு சேர்ந்து வளர்கிறது. 40 வயதை கடந்து விட்டான். பொருளாதாரத்தின் மீது ஆசை குறையுமா? நம்ம தான் 40 வருஷம் வாழ்ந்துட்டோம், போதும், வாழ்ந்து எண்ணத்தை செஞ்சிட்டோம். இப்படி ஒரு பட்ட எண்ணம் மனுஷனுக்கு வருமா? இன்னும் வாழணும், இன்னும் வாழணும், இன்னும் ஒரு 80 வருஷம் வாழ்ந்தா என்ன? சில பேருக்கு மௌத்தே இல்ல, மௌத்துடைய 90 வயசுல இருப்பாங்க, தள்ளாடி கொண்டு இருப்பாங்க. அவனுக்கு ஆசை என்ன? இன்னும் வாழணும். எவ்வளவு வாழ்ந்தாலும் இந்த ஆசை குறைய போறதில்லை. இது இன்னும் அதிகமாகத்தான் செய்கிறது. 20 வயசில் 2 லட்சம் ரூபாய் மீது இலக்கு கொண்ட மனிதன் 30 வயசில் அவனுடைய இலக்கு இன்னும் அதிகமாகும், 10 லட்சம். 40 வயசில் கோடியை நோக்கி போகும். அப்போ 50-60 வயசில் பல ஆயிரக்கணக்கான கோடியை நோக்கி அவனுடைய லட்சியம், அவனுடைய இலக்கு, அவனுடைய ஆர்வம், ஆசை, முயற்சி எல்லாம் அப்படி சென்று கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இது மனிதனுடைய இயல்பு. ஏன்னா துனியாவை மனிதன் அந்த அளவுக்கு நேசிக்கிறான். தொகைபூனல் மாலை ஹுப்பன் ஜம்மா. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் செல்வத்தை மிகப்பெரிய அளவில் நீங்கள் நேசிக்கிறீர்கள், செல்வத்தை மிகப்பெரிய அளவில் நீங்கள் விரும்புகிறீர்கள். நபி அவர்கள் இன்னொரு ஒரு செய்தியும் சொன்னார்கள், மனுஷன் எப்படி இந்த துனியாவை விரும்புகிறான். ஹதீஸில் பார்க்குறோம், லவ் அன்ன இப்னா அலி அபினியா லிபினி ஆதம் வாதிய மிலாம் மின் தஹபின், ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தாலான ஒரு ஓடை இருந்தால், தங்கத்தாலான ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு மலை, தங்கத்தாலான மலை அவனுக்கு இருந்தால், அவன் தான் உலகத்தில் பெரிய பணக்காரன். ஏன்னா தங்க மலை அவன்கிட்ட இருக்குது, தங்க மலையே அவனிடம் இருக்கிறது, அவன் தானே பெரிய பணக்காரன். தங்கம் எப்படி எடுக்கிறாங்க, நிறைய மணலும் கல்லும் இருக்கும், அதை வந்து நல்லா சலிச்சு, அதை வடிகட்டி, அதில் நிறைய கடுமையான முயற்சிகள்லாம் செஞ்சு, அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவு உள்ள மணல்ல இருந்து ஒரு சிறிய அளவு தங்கத்தை எடுப்பாங்க. இதுதான் தங்கத்தை எடுக்கக்கூடிய முறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதனுக்கு தங்க மலையே இருக்கிறது, தங்கமே அப்படி மலையாக இருக்கிறது. இப்படி இருந்தால் அவன் தான் உலகத்தில் பெரிய பணக்காரன். அவனுடைய நஃப்ஸ் அடங்குமா? உண்மையில் அவன் நஃப்ஸ் அடங்கணும். ஏன்னா உலகத்தில் நீ தானே பணக்காரன், தங்க மலையே வச்சிருக்கிற. ஆனால் மனிதனுடைய அந்த சுபாவம், உலகத்தின் மீது அவனுக்குள்ள ஆசை பத்தாது. அஹப இலகி சானியன், அவன் இரண்டாவது ஒன்றை ஆசைப்படுவான், இரண்டாவது ஒன்றை விரும்புவான். சரி, ரெண்டாவது அது கொடுத்தாச்சு, அல்லாஹ் கொடுத்துட்டான், ரெண்டாவது ஒரு தங்க மலை கிடச்சிருச்சு, அப்பயாவது அவன் நஃப்ஸ் அடங்குமா, போதுங்கிற எண்ணம் வருமா? அஹப இலகி சாலிசன், மூணாவது ஒன்று வேணும் ஆசைப்படுவான். என்னத்தை நான் செய்ய போகிறேன், அதை அப்படி திங்கவா போகிறான். ஆனால் அவனுக்கு ஆசை, ஒன்று இருந்தாலும் பத்தா, ரெண்டு இருந்தாலும் பத்தா, மூணாவது ஒன்று வேணும். எத்தனை கொடுத்தாலும் அவன் நஃப்ஸ் அடங்காது. வலா எசுத்து ஜௌஃப இப்னியாதம் இல்லை துரா, அவனுடைய வயிற்றை மண்ணை தவிர வேறு எதுவும் அடைக்காது. மண் கபருக்கு போகிற வரைக்கும் வேணும் 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 வேணும். இதுதான் மனிதனுக்குரிய இயல்பு. பொருளாதாரத்தின் மீது அவன் ஆசை உள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு பொருளாதாரம் மீது நீ என்ன ஆசை வைக்கக்கூடாதுலாம் சொல்லலை. அப்படி எது மார்க்கம் சொல்லுதா? ஹலாலான வழியிலும் அந்த பொருளாதாரத்தை தட்டலாம். எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது பொருளாதாரத்தின் மீது, எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது. சொல்லப்போனால் பொருளாதாரமே எனக்கு வேண்டாம், நான் என்னுடைய மனைவிக்கு சம்பாதிக்க மாட்டேன், மக்களுக்கு சம்பாதிக்க மாட்டேன், நான் சம்பாதிச்சு நல்லா இருக்க மாட்டேன் என்று இருப்பதை மார்க்கம் தடை செய்கிறது. அப்போ துனியாவை நம்ம தேடலாம். ஃபைதா குலியத்தி சலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்லி அபுத்தகு மின் ஃபதலில்லா. அல்ல என்ன சொல்கிறான், ஜும்மா தொழுகையை நீங்கள் முடித்து விட்டால் இந்த பூமியில் நீங்கள் பரவி சென்று அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் தேடுங்கள். பொருளாதாரத்தை தேடுவது அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான், ஃபதுல் இல்லா, அல்லாஹ்வுடைய ஃபதுல் அது, அல்லாஹ்வுடைய ஃபதுலை தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ பொருளாதாரத்தை திரட்டுவது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு ஃபதுல், அது ஒரு அல்லாஹ்வுடைய ரஹமத், அல்லாஹ்வுடைய கிருபை, அதை நம்ம தேடணும். மனைவி மக்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும், நாமளும் உலகத்தில் நல்லா இருக்கலாம், அடுத்தவங்க கூட கையேந்தக்கூடாது, நம்ம உழைச்சி சாப்பிட்டாதான் நம்ம மான மரியாதையோடு இருக்க முடியும் இல்லையா. இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு சொல்கிறது. ஆனால் அதே நேரத்தில் எல்லை இல்லாத இந்த ஆசை, பொருளாதாரத்தின் மீது உள்ள ஆசை, அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஒரு மூமி நம்ம பொருளாதாரத்தை எந்த வகையில் தேடணும், அல்லாஹ் அனுமதித்த வகையில் தேடணும், அல்லாஹ் அனுமதித்த வகையில் தேடணும், அல்லாஹ் தடை செய்த வழியில் தேடக்கூடாது. பொருளாதாரம் கிடைத்தாலும் தேடக்கூடாது. நம்ம எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா? எல்லாத்தையும் நம்ம நினைச்சா சாப்பிடலாம், ஆனால் நம்ம அல்லாஹ்வுடைய சட்டத்தில் எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா? ஹலாலானது தான் சாப்பிட முடியும். பன்றி கறி சாப்பிட்லாமா? நாய்கறி சாப்பிட்லாமா? இறந்து போனவைகளுடைய இறைச்சியை சாப்பிட்லாமா? இதெல்லாம் நமக்கு ஹலாலா இல்லை. அப்போ அதில் நம்ம எப்படி ஹலாலானதை எடுக்கிறோம், ஆறாமானதை விடுகிறோம், இப்படித்தான். பொருளாதாரம், துனியாவுடைய இன்பங்கள், துனியாவுடைய சுகங்கள், அதை நம்ம ஒரு எல்லை இருக்குது. அல்லாஹ்வுடைய ஹலால் விதிமுறைகள், சட்டத்திட்டங்கள் அதற்கு உட்பட்டு இருந்தால் எப்படி வேணா நீ பொருளாதாரத்தை தேடு, தவறே கிடையாது. பெரிய பணக்காரனா ஆகு, கோடீஸ்வரனா மாறு, தவறே கிடையாது. ஏன் அல்லாஹ் சுலைமான் உங்களுக்கு தரல செல்வத்தை, எவ்வளவு செல்வத்தை கொடுத்துருந்தான், மிகப்பெரிய செல்வம், அதிகாரம், ஆட்சி அதிகாரம். சுலைமான் மாளிகைக்குள் ஒரு அரசி இவர் எப்படி ஆட்சி செய்யறான்னு பாக்குறதுக்காண்டி வர்றாங்க. வந்தா அரண்மனைக்குள்ள காலை வைக்கிறாங்க, ஆடையை மேல ஒசத்துறாங்க, ஏன்னா தண்ணி இருக்குன்னு நினைச்சிட்டு. தண்ணி இனி ஒண்ணுமே இல்லை, அந்த அளவுக்கு பளிங்கிக்கல்ல அன்னைக்கே வந்துருச்சு. தண்ணி இருக்குது போல நினைச்சுக்கிட்டு ஆடையை ஒசத்துறாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப அந்த அளவுக்கு அவர்கள் உலகத்துடைய இன்பங்கள் சுகங்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நிறைவாக கொடுத்துருந்தான், அதெல்லாம் தவறே கிடையாது. ஆனா அந்த லிமிட், என்ன லிமிட்டு, அவங்களாம் ஹலாலான வழியில தான் பொருளாதாரத்தை சம்பாதிச்சாங்க. இப்படி நம்ம இருக்கணும். ஆனால் ஈமான் இல்லாதவர்கள் துன்யாவுக்கு அல்லாஹ்விடத்தில் உள்ள மதிப்பு என்ன, ஆகிரத்துக்கு அல்லாஹ்விடத்தில் உள்ள மதிப்பு என்ன, இந்த துன்யாவை நம்ம எந்த லிமிட்ல வைக்கணும், நாம விரும்புகிற அடிப்படையில் தான் துன்யா நமக்கு கிடைக்கணும், துன்யா விரும்புகிற அடிப்படையில் நாம துன்யாவை தேடி போகக்கூடாது. ஆனால் மனிதர்களில் பெரும்பாலும் எப்படி இருக்கிறாங்க, துன்யா அவர்களை இழுத்து கொண்டு செல்லும், இந்த உலக இன்பங்கள் உலக சுகங்கள் அவர்கள் என்ன செய்யும், இழுத்துக்கிட்டு போகும். எந்த எங்கெங்கெல்லாம் காசு பணம் கிடைக்குமோ, எங்கெங்கெல்லாம் உலக இன்பங்கள் கிடைக்குமோ அதையெல்லாம் தேடி அவங்க போவாங்க. அது ஹலாலா, சரியா, ஹராமா, அது நாலு பேருக்கு நல்லது பயக்குமா, நம்ம இந்த பொருளாதாரத்தை நம்ம சுகமாக இருக்கலாம் ஆனால் இதனால் அடுத்தவங்க சிரமப்படுவாங்களே, இந்த சிந்தனையெல்லாம் அவனுக்கு இருக்காது. ஏன்னா அவன்கிட்ட ஈமான் இல்லை, துன்யாவை பற்றிய சரியான தெளிவு இல்லை. துனியாவை பற்றி அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொன்ன தகவல்கள் என்ன, அதை நாம் அறிந்து கொண்டால் அல்லாவுடைய சட்டத்துக்கு மீறி நாம் துனியாவை தேட மாட்டோம். அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்கள்ல நம்ம துனியாவை தேட மாட்டோம். அடுத்தவர்களை நோவினை செய்து பிறரை துன்புறுத்தி உலக இன்பங்களை நாம் அடைய மாட்டோம். நம்மிடத்துல பக்குவம் வரும், ஒரு திருப்தி வரும், ஒரு நிம்மதி வரும். இந்த உலகத்திலே நம்ம சந்தோஷமா இருப்போம், மறுமையிலையும் சந்தோஷமா இருப்போம், யாருக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டோம். ஏன்னா மனுஷன் தப்பு செய்யறதுக்கு என்ன காரணம், இந்த துனியா தானே. பாருங்க, டாக்டர் கொள்ளையடிப்பான், இன்ஜினியர் அவன் கலப்படம் பண்ணுவான், எல்லா வியாபாரத்திலையும் மோசடி, ஏமாத்துறது. ஏன், அந்த துனியாவுடைய ஆசை, காசு சம்பாதிக்கிறதான் பார்க்கறான், அதிக லாபத்தை எப்படி எடுக்கிறது, அது எத்தனை பேர் பாதிக்கப்படுறான், அதெல்லாம் அவனுக்கு சிந்தனை இல்லை. ஏன்னா துனியாவை பத்தி அவன் நினைக்கிறது வேற, துனியாதான் உலகம்தான் அவன் பெருசு நினைக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், யாழமும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்னமல் ஹயாத்து துன்யா லாய்பும் வல்லாஹு, அன்னமல் ஹயாத்து துன்யா லாய்பும் வல்லாஹு, இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் தான், வீண் விளையாட்டு. வீண் விளையாட்டுனா என்ன, நம்ம கொஞ்ச நேரம் விளையாடுவோம், கொஞ்ச நேரம் என்ன செய்வோம், விளையாடுவோம், காலமெல்லாம் விளையாடுவோமா. என்னைக்கு உங்களுக்கு விடுமுறை, வெள்ளிக்கிழமை ஒரு நாள் விடுமுறையா, சனிக்கிழமை விடுமுறையா, அன்னைக்கு ஒரு நாள் நம்ம விளையாடுவோம், அதுவும் கொஞ்ச நேரம் விளையாடுவோம், விளையாடிக்கிட்டே இருக்க மாட்டோம், அது ஒரு ஜஸ்ட் ரிலாக்ஸ், அவ்வளோதான். எல்லா நேரமும் விளையாடுறது இல்லை, வேற நம்முடைய அடிப்படையான நோக்கம் என்னவோ அதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருப்போம் இல்லையா. எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் விளையாண்டுக்கிட்டு இருந்தானா உருப்படாதவன், அப்படிதானே. விளையாட்டு ஒரு லிமிட்ல இருக்கணும், விளையாட்டே அவனுடைய வாழ்க்கையின் தத்துவமாக மாறிவிட்டால், அவனுடைய வாழ்க்கையின் லட்சியமாக மாறிவிட்டால், அப்போ அவன் வந்து உருப்படாதவனாக போயிடுவான். அதெல்லாம் அப்படித்தான் சொல்லுகிறான். ஒரு மனிதனுக்கு துனியாவே அவனுடைய இலட்சியமாக, துனியாவே அவனுடைய இலக்காக மாறிவிட்டால் அவன் உருப்பட மாட்டான், அவன் வெற்றி அடைய இயலாது, உலகத்தில் அவன் நல்லா இருக்க மாட்டான், மறுமையிலே இருக்க மாட்டான். அப்போ இந்த துனியா எப்படின்னு கேட்டால் அது லாகுவும் ஓ லாய்ப், அது வீணும் விளையாட்டும். கொஞ்ச நாளை வாழ்வீங்க, அப்படின் அந்த துனியா அழிஞ்சு போயிடும். இது நிரந்தரம் இல்லை, இதுக்காக இந்த உலகத்தில் நீ வரலை. துனியாவுடைய சோகங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் ஒரு வசனத்தில் பட்டியல் போடுகிறார். துனியாவில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் என்னென்ன, ஜுயின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா வல் பனீன் வல் கனாதீரில் முக்கந்தரதி, செல்வங்கள், பெண்கள், ஆண் மக்கள்கள், தங்கம் வெள்ளி குவியல்கள், வல் ஹைலில் முசவ்வமா, குதிரைகள். அந்த காலத்தில் வாகனம் குதிரை தானே, இன்னைக்கு நம்ம காரு, வாகனம், ஸ்கூட்டர்னு சொல்லி என்னென்னமோ வச்சுருக்கிறோம். அந்த காலத்தில் உள்ள வாகனம் குதிரைகள், வல்ல அனாம் கால்நடைகள், வல்ல ஹரஸ் விளைநிலங்கள், இதெல்லாம் அந்த காலத்துடைய சொத்து பொத்துகள் எல்லாமே வந்துடுச்சா, தங்கம் வெள்ளி கால்நடைகள் வாகனங்கள் எல்லாமே வந்துடுச்சு. இது இதான உலக வாழ்க்கை. உலக வாழ்க்கைங்கிறது என்ன? இதுதானே. இது எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டு தாலிக்க மத்தா உள்ள ஹயாத்தி துன்யா, இதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையின் அற்ப சுகங்கள். எப்படி அல்லாஹ் அதை முடிக்கிறான்? நீ தங்கத்தை பெருசா நினைக்கிற, வைரத்தை பெருசா நினைக்கிற, சொத்து பொத்துக்களை விளைநிலங்களை பெரிதாக நினைக்கிறாய், கால்நடைகள் வாகனங்களை பெரிதாக நினைக்கிறாய், இதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையின் அற்ப சுகங்கள். வல்லாஹு இந்த ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்தில் இதை விட சிறந்தது இருக்கிறது. அப்ப நம்ம இந்த துனியாவுடைய இன்பங்களை நம்ம எப்படி நம்பணும்? இதெல்லாம் அற்ப சுகம். உலகத்தில் என்ன கிடைச்சாலும் சரி, மாளிகை கிடைச்சாலும் சரி, ஏக்கர் கணக்கில் நிலங்கள் வாங்கி போட்டாலும் சரி, தங்கம் வெள்ளியை நம்ம சேர்த்தாலும் சரி, கோடிக்கணக்கில் பணத்தை சேர்த்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எல்லாமே சரி, அதெல்லாம் மத்தாவுல் ஹயாத்தி துன்யா, அற்பமான இந்த உலக வாழ்க்கையின் சுகங்கள், அற்பமானவை. அல்லாஹ்வுடைய பார்வையில் அற்பமானவை. அல்லாஹ் அற்பமானவன் சொல்லிட்டா நம்ம எப்படி நம்பணும்? உயர்ந்தது நம்பணுமா? அதுக்கு நம்ம எந்த அந்தஸ்து கொடுக்கணும்? அற்பங்கிற அந்தஸ்து தான் கொடுக்கணும். துன்யாங்கிறது ஒரு அற்பம், அந்த அந்தஸ்து தான் நம்ம கொடுக்கணும். உமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தா உள்ள குரூர். இந்த உலக வாழ்க்கையை பத்தி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், அது உங்களை ஏமாற்றக்கூடிய சுகம். அது என்ன செய்யும்? நம்மளை ஏமாத்திரும். என்ன ஏமாத்தும்? ஏமாத்துதான் இல்லையா? கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஏன்னா உலகத்தில் நல்லா வாழணுங்கிறது தானே சம்பாதிக்கிறோம். திடீர்னு நமக்கு நோய் வந்துருச்சு, நல்ல சாப்பிடணும்னு நினைக்கிறோம், நோய் வந்துருச்சு, சாப்பிட்டா செத்து போயிடுவோம். சாப்பிட்டா என்ன, கபருக்கு போயிடணும். அப்போ என்ன செய்கிறோம்? கையில் காசு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்கும், சாப்பிடுவேன். அப்போ ஏமாத்துதா துன்யா? ஏமாத்துது. சரி, மீறி சாப்பிட்டேன், உடம்புல ஏதாவது கோளாறு வந்து ஒரே தடியாக துன்யா விட்டு நம்மளை காலி பண்ண வச்சிருது அந்த உணவுகள். அப்போ துன்யா ஏமாற்றுகிறது. யாருக்காக நம்ம உழைக்கிறோம்? நம்ம மனைவிக்காக, மக்களுக்காக, உங்களுக்காண்டு உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் நினைத்தால் எப்போ வேணால் யாருக்கு வேணால் உயிரை எடுக்கலாம். நமக்கு உயிர் எடுத்துட்டாலும் முடிஞ்சு போச்சு. அல்லது நம்ம யாருக்காக உழைக்கிறோமோ அவர்களுடைய உயிரை எடுத்து விட்டாலும் இந்த உலக வாழ்க்கையுடைய நம்முடைய லட்சியம் எல்லாம் சிதைந்து போய்விடும். அப்போ என்னது இதெல்லாம்? அற்பமான ஏமாற்றக்கூடிய சுகங்கள். எப்போ என்ன நடக்கும்னே சொல்ல இயலாது. இதுதான் இந்த துன்யா. அதனால தான் துன்யாங்கிற அரபு வேடுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? துன்யாங்கிறது உலக வாழ்க்கைக்கு அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்துகிற, அரபுகள் பயன்படுத்துகிறாங்க. அந்த துன்யாங்கிற அந்த வார்த்தைக்கு இயற்கையான இயல்பான அர்த்தம் என்ன தெரியுமா? அதுனா. அதுனாங்கிற வார்த்தையில் வந்தது தான் துன்யா. அதனானே என்ன? கீழே மட்டமானது, கீழ்த்தரமானது. துன்யானாலே என்னது? அது கீழ்த்தரமானது, மட்டமானது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு மட்டமானது, ஏமாற்றக்கூடியது, நிரந்தரம் இல்லாதது, தற்காலிகமானது, இதுக்கு போய் மனிதன் எப்படிப்பட்ட இடத்தை தருகிறான்? என்னமோ இதுதான் நிரந்தரமான வாழ்க்கைங்கிற மாதிரியும், மறுமை வாழ்க்கை ஒரு வாழ்க்கை இல்லைங்கிற மாதிரியும் அவனுடைய செயல்பாடுகள், வாழ்க்கை நடைமுறைகள் எல்லாம் இருக்கிறது. அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்றான், இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணத்தை நம்ம மனசுல பதிய வைக்கணும் சகோதரர்களே. வஸீனத்துன் வ தஃபாஹுரும் பைனக்கும் வ தகாசுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். இந்த உலக வாழ்க்கை ஒரு டெக்கரேஷன். இந்த உலக வாழ்க்கை என்னது? ஒரு டெக்கரேஷன், ஜீனா, அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எப்படி அழகான வார்த்தை அல்லாஹ் சொல்றா? அது ஒரு டெக்கரேஷன். டெக்கரேஷன் நிலைக்குமா? பவுடர் யூடெல்லாம் போட்டு, என்ன அந்த கிரீம் இந்த கிரீம்லாம் போட்டு பார்க்க அப்படியே சூப்பராக இருக்கும். ஆனால் தூங்கி எந்திரிச்சோம்னா எல்லாம் போச்சு, முகத்தை கழுவுனோம்னா எல்லாம் கலைஞ்சு போச்சு. அது ஒரு டெக்கரேஷன். அது மாதிரி தான் இந்த உலகத்து இன்பங்கள், சுகங்கள் எல்லாம் ஒரு கவர்ச்சி. பார்க்கறதுக்கு உங்கள் டெக்கரேஷனாக இருக்குது, அது நிலையல்ல, நிரந்தரம் அல்ல. குழந்தைகள் செல்வங்களை வைத்து பெருமை அடிப்பது. கமசலி கைசின் அஜபல் குஃபார நபாத்துக, அதுக்கு ஒரு உதாரணம். இந்த உலகம் எப்படிப்பட்ட வாழ்க்கை, அதுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்கிறான். ஒரு மழை பொழிகிறது, மழை பெய்யுது, செடி கொடிகள்லாம் அப்படி பசுமையாக வளரும் அந்த மழையில். வளருமா? பச்சை பசேன்னு சொல்லி அப்படியே காய்த்து குலுங்கும், பழங்கள் வந்து வெளிப்படும், பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். அது மழை பெஞ்சு இந்த வயக்காட்டில் பாருங்கள், பச்சை பசேன்னு எவ்வளோ அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கே கண் குளிர்ச்சியாக இருக்கும். அது இந்த மழை நீர் பொழிந்து அது வளர்ந்து தானியங்கள் எல்லாம் கொடுத்து அப்ப அதை பார்க்கும்போது விவசாயி என்ன செய்வான், ரொம்ப சந்தோஷத்திலே மகிழ்ச்சியும் இருப்பான். அது அப்படியே இருக்குமா? பிறகு அது எப்படி ஆயிரும்? காஞ்சு ஒன்றும் இல்லாமல் மக்கி போகுதா இல்லையா? எல்லா பழங்களும் அப்படி தானங்க, மரத்தில் காய்க்குது பழுக்குது அப்புறம் என்ன, அப்புறம் கீழே உளுந்து அழுகி போயிடுது. இது மாதிரிதான் இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை இப்படி நம்புனா பிரச்சனையே இல்லை. இப்படி நம்புனா ஒரு மூமின் இப்படி தான் நம்பணும். உருவாகக்கூடிய கண்ணை கவரக்கூடிய தாவரங்கள் செடி கொடிகள் பிறகு அழிகிறது, காய் கூலமாக மாறுகிறது, குப்பையாக மாறுகிறது. அது மாதிரி தான் இந்த உலக வாழ்க்கையும் கொஞ்ச காலம் கவர்ச்சியாக இருக்க அப்புறம் குப்பையாக மாறிடும், இந்த உலக வாழ்க்கையை விட்டு நம்ம போயிடுவோம். இப்படி தான் நம்ம நம்பணும். ஆனால் காஃபிர்கள் எப்படி நம்புவாங்க அல்ல, அதையும் சொல்லுகிறான். ஹத்தா இதா ஹதத்தில் அருளு ஜுஹ்ருஃபஹா வஸ்ஸய்யனத், பூமி அதனுடைய அழகை எடுத்து அலங்காரமாக மாறியவுடன் அன்னஹும் காதிருன் அலைஹா, அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் நினைக்கிறார்கள், என்ன நினைக்கிறார்கள், நாம் இதற்கு சக்தி பெற்றவர்கள். எவ்வளவு சூப்பரா இருக்கு, எல்லா அறுவடை பொருளையும் தானியங்களையும் நம்ம கையில வச்சிருக்கிறோம், நம்ம தான் பெரிய பணக்காரவங்க என்று அவர்கள் நினைத்து விடுகிறார்கள். இந்த நேரத்தில் அத்தாஹா அம்ருனா லைலனவு நஹாரா, காலையிலேயோ பகல்லையோ நம்முடைய தண்டனை அங்கே வருகிறது. கஷ்டப்பட்டு உழைச்சு பாடுபட்டு வயல்ல எல்லா தாவரங்களும் கதிர்களை வெளிப்படுத்தி தானியங்கள் எல்லாம் அறுவடை செய்யக்கூடிய நிலையில அல்லாஹ் அந்த நிலத்துக்கு ஒரு அழிவை ஏற்படுத்துகிறான். நம்ம எல்லாமே கிடைச்சிருச்சு அவன் நினைக்கிறான், அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு அழிவை ஏற்படுத்துகிறான். கல்லம் தகன பில்லாம்ஸ், அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஒரு நிலையை நம்ம ஏற்படுத்திட்டோம். இந்த பயிர் எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அது மாதிரியான நிலையை அல்லாஹ் நினைச்ச ஒரு வினாடியில ஒரு சூறாவளி காற்றை ஏற்படுத்தி, ஒரு வெள்ளத்தை ஏற்படுத்தி, ஒரு நெருப்பு காற்றை ஏற்படுத்தி கதை முடிஞ்சு போச்சு. இப்படித்தான் இந்த உலக வாழ்க்கையும் மாறும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த உலக வாழ்க்கையும் இப்படித்தான், பார்க்க பசுமையா இருக்கும், செழிப்பா இருக்கும், கடைசியில அது இதே நிலைக்குத்தான் போகும் அல்லாஹ் கூறுகிறான். அன்பான சகோதரர்களே, இதுதான் இந்த உலக வாழ்க்கையின் உதாரணம். இந்த துனியாவுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் தரக்கூடிய மதிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழணும்னு சொன்னாங்க? பல ஹதீஸ்களை நம்ம கேட்கிறோம். அடிக்கடி நம்மிடத்துல உலக வாழ்க்கையால பிரச்சனை வரும் சொன்னா இந்த ஹதீஸ்களை எல்லாம் சிந்தனைக்குள்ள கொண்டு வரணும். சில நேரங்களில் துனியாவுடைய இன்பம், துனியாவுடைய இலக்கு லட்சியம் அதுல நம்முடைய தலைகளில் போட்டு டென்ஷன் ஆகி நிம்மதியை இழந்துருவோம். அப்போ இந்த மாதிரி ஹதீஸ்களை நம்ம நினைச்சிருந்தீங்களேன், துன்யால ஒன்றுமே இல்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்லுது துன்யாவை பற்றி, இதை நம்ம சிந்தனை கொண்டு வந்தோம்னா நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குன் ஃபி துன்யா கன்னக கரீப், இந்த உலக வாழ்க்கையில நீ ஒரு அந்நியனை போல் நீ இரு. துன்யாவில் நீ எப்படி இருக்கணும், ஒரு அந்நியனை போல இரு. துன்யா விஷயத்துல நம்ம அந்நியனை போல இருக்கணுமா? அந்நியால் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறார், வெளியூருக்கார், நம்ம பாஷையில் சொல்லும்ல வெளியூருக்காரு, முசாஃபரு. அவர் எப்படி இருப்பார் வெளியூருக்காரரு? அந்த ஊருக்கு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்கிறோம், சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சொந்த ஊருக்கு போகணும். இப்படி தான் அயல் நாட்டுக்காரர் அந்நியர் இருப்பார் இல்லையா? கொஞ்ச நேரம் இந்த ஊரில் இருக்க போகிறோம், என்னத்தை பெருசாக வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு, பெருசாக அவருக்கு துன்யாவில் நாட்டம் வராது இல்லையா? வெளியூருக்கு வந்தவருக்கு பெரிதாக என்ன செய்யாது, துன்யாவிலே நாட்டம் இருக்காது. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் மாறி இருக்கலாம். இன்னைக்கு என்ன செய்யலாம், உலகத்தில் எங்கே போனாலும் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது, எல்லா வசதியும் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஆனால் அந்த காலங்களில் அப்படி கிடையாது, சொந்த ஊர்னா அங்கே தான், வெளியில் உள்ள ஊரில் ஏதோ கிடைக்கிற சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு அப்படி போய்கிட்டு இருப்பாங்க. அந்த நபி அவர்கள் அந்த உதாரணத்தை சொன்னாங்க, உலக வாழ்க்கையில் நீங்கள் அந்நியரை போல இருங்கள், அவ் ஆபிரி சபீலின் வழிபோக்கரை போல இருங்கள். வழிபோக்கர் எப்படி இருக்கிறாரு, ஒரு இடத்துல தங்குறார், ஒரு இடத்துல என்ன செய்கிறாரு, தங்குறார். வழிபோக்கர் அங்கேயே தங்கிடுவாரா, அங்கேயே டென்ட் போட்டுருவாரா, கொஞ்ச நேரம் இருப்பார், அப்புறம் எந்திரிச்சு கிளம்பி போயிருவார். இது தற்காலிகம் நினைப்பார். அது மாதிரிதான் இந்த உலக இன்பங்கள் சோகங்கள் எல்லாத்தையும் நீ எப்படி நினைக்கணும்னா, இது தற்காலிகம் நீ நினைக்கணும். பயணியை போல எரி நபிகளாருடைய சொல், இதை நம்ம அனைவரும் மனசில் பதிய வைக்கணும். அது மாதிரி இன்னொரு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஸில் பார்க்குறோம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிலில் படுத்திருக்கிறாங்க, ஈச்ச மர கட்டில், என்ன கட்டில், ஈச்ச மர கட்டிலில் படுத்திருக்கிறாங்க. நம்ம ஈச்ச மர கட்டிலில் படுத்திருக்கிறோமா? நம்ம நல்ல பஞ்சு மெத்தையில் சொகுசாக, தப்பு கிடையாது, அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்குறோம், படுக்கிறோம். ஆனால் நபி அவர்கள் எப்படி கஷ்டப்பட்டிருக்காங்கிறத பாருங்கள். ஈச்ச மர கட்டிலில் படுத்தாங்க. அவர்களை பார்க்கறதுக்காக உமர் அலியல் அவர்கள் அங்கே வந்தார்கள். உமர் அலியல் அவங்க வந்தோடனே ரசூலுல்லாஹி எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கிறாங்க. நபியருடைய விழாப்புறத்தில் இந்த ஈச்ச மர கட்டில் அப்படியே அச்சு பயித்திருக்கிறது. அவங்க தூக்கம் வருமா? அதில் வெறு வெறு மேனியில் அந்த ஈச்ச மர கட்டில் படுத்து அப்படியே குத்திக்கிட்டு தான் இருக்கு. அதுதான் ரசூலாவுடைய படுக்கை. அதே நபியருடைய மேனி சிவந்த மேனி, அதில் அப்படியே அந்த அச்சு பயித்திருக்கிறது. இதான் ரசூலாவுடைய வாழ்க்கை. இதை பார்த்தோனையுமே உமர் அலி அவங்க அழுதுட்டாங்க. அல்லாவின் தூதரை, இன்ன கிஸ்ராவா கைசர ஃபீமா ஹுமா ஃபீஹி, கிஸ்ரா கைசர் நாட்டு மன்னர்கள் எப்படியெல்லாம் உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அந்த ரசூலுல்லா நீங்க அல்லாவுடைய தூதர், ஆனா நீங்க இந்த உலகத்திலேயே இப்படி கஷ்டப்படுறீங்க. எத்தனை மன்னர்கள் இருக்கிறார்கள், அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க, பட்டு மெத்தைகள் என்ன, கம்பளங்கள் என்ன, அறுசுவை உணவுகள் என்ன, மாட மாளிகை என்ன, நீங்க அல்லாவுடைய தூதர், நீங்க ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க. நபியவர்கள் அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா? துன்யாவில் ஏன் நீங்க இப்படி இருக்கிறீங்கன்னு இறக்கப்படக்கூடிய நேரத்தில் நபி அவர்களுக்காக உலக இன்பம் அதிகரிக்கப்பட வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் சுகமா இருக்கணும் என்று அவர்களுடைய அருமை தோழர் உமர் அலியல் அவங்க ஆசைப்பட்ட நேரத்தில் நபியவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மரத்துக்கு கீழே ஓய்வெடுப்பதற்காக ஒதுங்கிய ஒரு பயணியை போலத்தான் இந்த உலக வாழ்க்கையில் நான் இருக்கிறேன். மாலி வலி துன்யா, எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? நபிகளார் கேட்ட கேள்வி, சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு? என்னமோ இந்த உலக வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை என்று நான் நினைக்கவில்லை, அப்படி நான் நினைக்க மாட்டேன். ஆனா மக்கள் எல்லாம் எப்படி நினைக்கிறாங்க, இந்த உலகத்துல என்னமோ 1000 வருஷம் வாழ போற மாதிரி தான் அவங்களுடைய முயற்சி பாடு உழைப்பு எல்லாம். ஆனா நபி சொன்னாங்க, எனக்கு இந்த உலகத்துக்குள்ள தொடர்பு என்னன்னா, ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பயணி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பான், அது மாதிரி தான் இந்த உலகத்துல நான் வந்திருக்கிறேன். அவ்வளவுதான், தற்காலிகம். இதுல போய்க்கு நான் பெருசா விரும்பல. இதுதான் நபிகளாருடைய சிந்தனை இந்த துன்யா சம்பந்தம். அந்த அடிப்படையிலே சகோதரர்களே, நாம் உலகத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், சஹாபாக்களோடு போய்கிட்டு இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு தெருவில் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு செத்த ஆடு கிடக்கிறது, ஒரு செத்து ஆடு செத்து போய் கிடக்கிறது. அதனுடைய உறுப்புகளையும் பார்த்தீங்கன்னா காதெல்லாம் சிறுத்து போய் ஒரு மாதிரி விகாரமாக ஊனமுள்ள இறந்து போன ஆடாக இருக்கிறது. இதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, ஐயக்கும் யுஹிப்பு அன்ன ஹாதாலஹு பிதிர்ஹமின், உங்களில் யார் இந்த ஆட்டை ஒரு திருஹம் கொடுத்து வாங்குவார், ஒரு வெள்ளிக்காசு. அந்த காலத்தில் தங்கம் வெள்ளி எல்லாம் பணமாக, இன்னைக்கு நம்ம உள்ள நோட்டு மாதிரிலாம் இல்லை. அவங்க என்ன செய்வாங்க, தங்கத்தை வெள்ளி, அதுதான் நாணயம். ஒரு பொருள் வாங்கினா கொஞ்சோண்டு என்ன செய்வாங்க, தங்கத்தை வெட்டி தருவாங்க, கொஞ்சோண்டு வெள்ளி என்ன செய்வாங்க, பிச்சு தருவாங்க. இதுதான் அந்த காலத்துடைய நாணயம், தங்க வெள்ளி. நபி அவர்கள் கேட்டாங்க, இப்போ நம்ம பாஷையில் கேட்கறதா, 1 ரூபா கொடுத்து யாராவது இந்த ஆட்டை வாங்குவீங்களா? செத்து போய் கிடக்குது, குப்பையில் கிடக்குது, பலதியால் போட்டிருக்காங்க. என்ன அந்த செத்து போன ஆடு வேற பார்த்தீங்கன்னா, கண்ணு காது எல்லாம் ஒரு மாதிரியா ஊனமா போய் மோசமா இருக்குது. இந்த மாதிரியான ஒரு ஆட்டை நீங்க யாராவது 1 ரியால் கொடுத்து வாங்குவீங்களா? சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே யாரும் சும்மா கொடுத்தாலே வாங்க மாட்டோம், ஏன்னா செத்து போச்சு. உயிரோடு இருந்தாலே அது ஊனை உள்ள ஊனம் உள்ளதாக இருக்கும், அது செத்து போய் வேற கிடக்குது, அதை போய் யார் வாங்குவா? வேணான்னு சொல்லி தானே வெளியே வந்து தட்டி இருக்கிறாங்க. எல்லாரும் அற்பமாக சொன்னாங்க. நபி அவர்களுடைய ஒரு ஸ்டைலே இதுதான், என்னன்னா சஹாபாக்கள்கிட்ட ஒரு சம்பவத்தை வச்சு ஒரு கேள்வி கேட்டு அது அற்பம் என்பதை அவங்களுக்கு புரிய வச்சு அந்த அந்த விஷயத்தில் மார்க்க சிந்தனையே புகுத்திடுவாங்க. மார்க்க சிந்தனையை சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் போதிச்சிருவாங்க. இப்போ எல்லாரும் விளங்கிட்டாங்க, இது ரொம்ப மட்டும், இது யார் எங்களுக்கு வேண்டான்னு வெறுக்கிற அளவுக்கு எல்லா பேருடைய மனசுலையும் பதிஞ்சிடுச்சு. அப்போ தான் நபி அவர்கள் சொன்னாங்க, என் உயிர் எவன் மீது எவனிடத்தில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, ல துன்யா அஹ்வனு அலல்லாஹி மின் ஹாதா அலைக்கும், இந்த செத்து போன ஊனமுற்ற இந்த ஆடு உங்களிடத்தில் எப்படி மட்டமானதோ இதை விட அல்லாஹ்விடத்தில் இந்த உலக வாழ்க்கை மட்டமானது, இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ்விடத்தில் மட்டமானது, கீழ்த்தரமானது, தரம் குறைந்தது. அல்லாஹ் இந்த துன்யாவுக்கு என்ன அந்தஸ்து வழங்கியிருக்கிறான்? இப்போ இதை நம்ம கேட்கும்போது, சஹாபாக்கள் கேட்கும்போது அவங்க மனசில் என்ன மாற்றம் வந்திருக்கும்? சார், இந்த துன்யாவுக்காக தானே பாவங்கள் செய்கிறோம், இந்த துன்யாவுக்காக தானே நன்மைகளை செய்யாமல் நம்ம அலட்சியமாக இருக்கிறோம், ஒரே துன்யாவுக்காக தான் நம்ம பாடுபடுறோம், இந்த துன்யாவுக்காக நம்ம நிம்மதியை இழக்கிறோமே, அல்லாவிடத்தில் இந்த துன்யா எப்படி பண்ணுறோமா? அது செத்த கழுதையை விட மோசமானது. இதுதான் இந்த துன்யாவுடைய அந்தஸ்து. அதனால தான் அல்லாஹ் எல்லாரும் கொடுக்குறான் துன்யா. மனுஷன் பெருசாக நினைக்கிறான் பணத்தை, செல்வத்தை, ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த துன்யாவை எல்லாருக்கும் கொடுக்குறான். அல்லாஹ் அவன் நம்மளவனுக்கு மட்டுமா தர்றான்? காஃபிருக்கும் அல்லாஹ் தர்றான், அல்லாவே இல்லைன்னு சொல்றவனுக்கு அல்லாஹ் தர்றான், அல்லாவை திட்டுறான் அவனுக்கும் அல்லாஹ் தர்றான், நன்றி கட்டத்தனம் நடக்கிற அவனுக்கும் அல்லாஹ் தர்றான், எல்லாருக்கும் அல்லாஹ் துன்யாவை தர்றான். சொல்லப்போனால் மூமினை விட துன்யா வந்து காஃபிருக்கு நிறைய கிடைக்குது, அதெல்லாம் நிறைய கொடுக்குறான், வாரி தர்றான் துன்யாவை. அது துன்யா சிஜ்னுல் மூமினி வ ஜன்னத்துல் காஃபிர், இந்த உலக வாழ்க்கை இறை நம்பிக்கையாளருக்கு சிறைச்சாலை, இந்த உலக வாழ்க்கை காஃபிருக்கு சொர்க்கம். உண்மையிலே காஃபிர்கள் அவங்க விரும்பியதை செய்வாங்க, விரும்பியதை திம்பாங்க, செல்வத்தெல்லாம் நிறைய தர்றான் காஃபிர்களுக்கு. ஏன் எல்லாம் கொடுக்குறான்? இது மட்டும் செத்த கழுத, நீனு சாப்பிட்டுப்போ, நீனு சாப்பிட்டு யார் வேணா சாப்பிட்டுப்போம். ஆனால் மறுமை வாழ்க்கை இருக்கிறது, இப்போ லாஹிரத்து ஹைரு அபக்கா, அது இந்த உலக வாழ்க்கையை விட சிறந்தது, நிலையானது, அதை உனக்கு ஒன்று கிடைக்காது, ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது மறுமை வாழ்க்கையில். ஏன்? அது நிலையான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை. ஆனால் இந்த உலக வாழ்க்கை மட்டமான வாழ்க்கை, செத்த கழுதையை விட எல்லாம் கேவலமாக நினைக்கிறான். அதனால் அல்லாவுக்கு இணை வைக்கிற காஃபிர் நீ சாப்பிடு, அல்லாவே இல்லைங்கிற நாத்திய நீ தின்னு, எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுக்குறான் துன்யாவை. ஏன்னா மட்டம் கேவலமானது. நம்ம மட்டம் நினைக்கும் போது அதை போய் நம்ம வச்சுக்கிடுவோமா? என்ன, நம்ம வீட்டில் நிறைய குப்பை இருக்குது, அதை ஒரு ஆள் வந்து எடுக்கிறார், எடுக்காது அப்படின்போமா? எடுத்துட்டு போமா, ஏன்னா நம்ம மட்டமாக நினைக்கிறோம். அதே நம்ம வீட்டில் உள்ள ஜாமானெல்லாம் ஒரு ஆள் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறார், இதை நம்ம விடுவோமா? ஏன்னா அதை நம்ம மதிப்பாக நினைக்கிறோம். அப்போ மதிப்பாக நினைக்கிறத நம்ம தரமாட்டோம், மதிப்பு இல்லாத நம்ம என்ன செய்வோம், எடுத்தால் கண்டுக்கிற மாட்டோம். அல்ல உலகத்தில் காஃபிர்கள் எல்லாத்துக்கும் துன்யாவை கொடுக்குறான், ஏன், அதை அவன் மதிப்பாகவே நினைக்கலை. அதை அவன் மதிச்சிருந்தான்னா அவன் யாருக்கு விரும்புகிறானோ அவங்களுக்கு மட்டும்தான் தருவான், மூமின்களுக்கு மட்டும்தான் தந்திருப்பான். ஆனால் செத்த கழுதையை விட மோசமாக அல்லாஹ் நினைக்கிறதுனால இந்த துன்யாவை அல்லாஹ் காஃபிர்கள் எல்லாருக்கும் வழங்கியிருக்கிறான். மூமியினை விட காஃபி இருக்கு இந்த விஷயத்தை எல்லாம் சிறப்பும் படுத்தி இருக்கிறான், ஏன்னா அது மட்டம். அப்போ மூமியின் நம்ம எப்படி இந்த துன்யாவுக்கு எந்த அந்தஸ்து கொடுக்கணும் என்பதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த துன்யாவை எல்லாம் ஒரு வாழ்க்கை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஒரு வாழ்க்கைன்னு நினைக்கிறோம், வாழ்க்கைன்னு நம்ம மனுஷன் நம்புகிறான், இதுதான் வாழ்க்கையே நினைக்கிறான். ஆனால் முஸ்லீமுடைய பார்வையில் இந்த துன்யா என்ன தெரியுமா? அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா, யா அல்லாஹ் மறுமையின் வாழ்க்கையை தவிர வேறு எதுவும் வாழ்க்கையே இல்லை. மறுமையின் வாழ்க்கையை தவிர வேற ஏதாவது வாழ்க்கை இருக்கா? எதுவுமே வாழ்க்கை இல்லை தான் நபிகளாருடைய சொல். அப்போ இந்த உலக வாழ்க்கை இது வாழ்க்கை இல்லைன்ட்டாங்க, இது வாழ்க்கையே கிடையாது, இது அழியக்கூடியது, நிலையில்லாதது, இது மட்டமானது, வாழ்க்கைன்னா அதுதாங்க வாழ்க்கை. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஏ இந்த உலகத்தில் நம்ம என்னத்தை சாப்பிட போகிறோம் சொல்லுங்க, என்னத்தை சாப்பிட போகிறோம்? கொஞ்ச நாள் சாப்பிடுவோம், அப்புறம் நோய் வருது, உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து விடுகிறது. நம்ம எதுக்கு முயற்சி செஞ்சோமோ அது அப்படியே நம்ம தோத்து போயிடுறோம், அதுக்கு முன்னாடி பலவீனமாயிடுறோம். இது மறுமை வாழ்க்கை தவிர வேறு எதுவும் வாழ்க்கை இல்லை. ஆதமுடைய மகன் நபிகளாருடைய சொல், ஆதமுடைய மகன் மாலி மாலி என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் என்று சொல்கிறான். ஏன் காசு ஏன் காசுன்னு சொல்கிறான். உன் காசு என்ன உன் காசு? நபிசல்லாஸ் அவங்க சொல்கிறாங்க, உன் காசு எது தெரியுமா? இல்லாமல் அக்கள்கிட்ட ஃபாஃபனைத்த எதை நீ சாப்பிட்டு முடிச்சியோ அதுதான் உன்னுடைய காசு. நீ 100,000 ரூபா சேர்த்து வச்சிருக்கிற அது உன் காசே கிடையாது. ஏன்னா நாளைக்கு அது என்ன செய்யலாம், அழிஞ்சு போகலாம், எவனா திருடிட்டு ஓடிடலாம், அல்லது உனக்கு ஏதாவது பெரிய நோய் வந்து டாக்டர் அதை பிடுங்கிடலாம், அல்லது நீ செத்து போயிடலாம், அல்லது உனக்கு ஏதாவது நோய் வந்து அதை யூஸ் பண்ண முடியாமல் போகலாம். அப்ப என்ன உன் காசு? உனக்குரியது இல்லையே, அது வேற ஆளுக்குரியதா மாறிடுறது இல்ல. எது உனக்குரியது? நீ சாப்பிட்டு முடிச்சிட்ட, சாப்பிட்ட, செரிமானம் ஆயிருச்சு, வெளியே வந்துருச்சு, அதுதான் ஓய். இது நபி அவர்கள் சொல்றாங்க. இப்போ இதை நம்ம கவனத்தில் வச்சோம் சொன்னால் என்ன, மனுஷன் எதுக்கு எதை விரும்புவான்? இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சம்மா, இதுதாங்க நமக்கு, அவ்வளோதான். பொருளாதாரத்தின் மீது அவனுக்கு பெரிய மோகம் வராது. அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு அவன் என்ன செய்ய மாட்டான், தடம் பொருள மாட்டான். அது மாதிரி நீ எதை உடுத்தி கிழித்து விட்டாயோ அதுதான் உன்னுடையது. உடுத்தி கிழிச்சிட்ட, இன்னைக்கு உடுத்தி வச்சிருக்கிற நாளைக்கு உன்னோடது இல்லாமல் போயிரு, வேற யாராவது உடுத்திட்டு போயிருவான். யூஸ் பண்ணி கிழிஞ்சு முடிஞ்சு போச்சு, அதுதான் உன்னுடையது. எதை நீ தர்மம் செய்து முடித்து விட்டாயோ அதுதான் உன்னுடைய செல்வம். காசை வச்சுக்கிட்டே இருக்கிறோம், அது நம்முடையது இல்லை. அதை தர்மம் செய்து முடித்து விட்டாய் அப்ப நமக்கு பேங்க்ல இருக்கு. என்ன பேங்க்ல? அல்லாஹ்விடத்தில் உள்ள பேங்க். என்ன பேங்க்? நன்மையுடைய பேங்க்கு. அப்போ தான தர்மங்கள் செய்ய செய்ய நமக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் நம்ம கவனத்தில் வைக்கணும். இந்த துன்யாவை பெருசாக நினச்சவங்க யாருன்னா காஃபிர்கள் தான். அவங்க தான் இந்த துன்யாவை பெருசாக நினச்சாங்க. ஆனால் அல்லாஹ் இதை பெருசுப்படுத்தவே இல்லை. ரசூலுல்லாஹி உங்களுக்கு குரான் அருளப்பட்டுச்சு இல்லையா? அப்போ காஃபிர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? லவுலா நுஸ்ஸில ஹாதல் குர்ஆனு அலா ரஜுலி மினல் கரியதைனி அதீம். மக்கா மதினா இந்த ரெண்டு ஊர் இருக்கு. இந்த ரெண்டு ஊர்களில் ஒரு நல்ல பெரிய ஒரு மனுஷருக்கு, அந்தஸ்துள்ள ஒரு மனுஷருக்கு இந்த குரான் அருளப்பட்டிருக்க கூடாதா? யார் இந்த முகமது? அவர்கிட்ட என்ன பணம் இருக்கு, என்ன அந்தஸ்து இருக்கு, செல்வம் இருக்கா? இப்படி கேட்டாங்க காஃபிர்கள். அப்ப இறை தூதராக வரக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அவர் பெரிய பணக்காரராக இருக்க வேண்டும் என்று காஃபிர்கள் எதிர்பார்த்தாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொன்னான்னு தெரியுமா? ரஹமத்த ரப்பிக்க, உம் இறைவனின் ரஹமத்தை இவர்கள் பங்கு போடுகிறார்களா? அல்லாஹ் தான் முடிவு செய்வான் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லி. உன் கையிலேயா இருக்குது? நாம் இந்த துன்யா விஷயத்தில் ஒரு ரஃபஅனா பஅலஹும் ஃபௌக பஅலின் தரஜாத்தின், துன்யா விஷயத்தில் ஒரு ஆளை விட ஒரு ஆள் நம்ம முற்படுத்துறோம். அல்லாவே சொல்கிறான், ஒரு ஆள் உங்களோட ஒரு ஆள் பணக்காரராக இருக்காரு, ஒரு ஆள் செல்வம் உள்ளவராக இருக்காரு, நமக்கு கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு பொருளாதாரத்தில்? சுஹரியா, இவன் மற்றவர்களை ஏளனமாக நினைக்கிறானா என்று சோதிப்பதற்காக. அதை காஃபியர்கள் செஞ்சாங்க. இவர்கிட்ட பணம் இல்லை, அதனால ஏளனமாக நபி அவர்களை பார்த்தாங்க. நபி அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. நம்ம வாழ்க்கையெல்லாம் பெரிய வாழ், நம்மளாம் பணக்காரவங்க ரசூலாவோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா. ஏன்னா நபியருடைய வாழ்க்கை எப்படி இல்லை? கடுமையான பசி, அவனுடைய சாப்பாடு நபிசல்லாஸ் அவங்க தொடர்ந்து 3 நாட்கள் வயிறு நிரம்ப சாப்பிட்டதில்லை. நபியவர்கள் தொடர்ந்து 3 நாட்கள் வயிறு நிரம்ப சாப்பிட்டதில்லை. நம்ம தொடர்ந்து 3 நாட்கள் வயிறு காலியாக இருந்ததில்லை. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு செல்வத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறான், தாராளமாக தந்திருக்கிறான். ரசூலாவுடைய வாழ்க்கை அதுதான். கோதுமையை கூட வந்து சளிச்ச கோதுமையை அவங்க சாப்பிட்டதில்லை. அரைச்சி உம்மியோடு கலந்த ஒரு கடினமான மாவு, அதை தான் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, சாப்பிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு போவாங்க, ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு கேட்பாங்க, ஒன்றுமே இருக்காது. அப்போ இன்னைக்கு நோன்பு, வீட்டில் சாப்பாடு இல்லைங்கிறனால ரசூசல்லாசவங்க பல நாட்கள் நோன்பு வச்சுருக்கிறாங்க. அது மாதிரி நிலை நமக்கு இருக்குதா? சாப்பாடு இல்லைங்கிற ஒரு நிலைமை அப்படி எதுவுமே இல்லை. சில நேரம் வீட்டில் போய் எது இருக்குன்னு கேட்டால் தண்ணி தான் இருக்கும், ஒன்றுமே இருக்காது. பல மாதங்கள் பல நாட்கள் ரசூசல்லாசுடைய வீட்டில் அடுப்பே மூட்டப்பட்டிருக்காது, அடுப்பே மூட்டப்பட்டிருக்காது. இப்பெல்லாம் நபி அவர்கள் வாழ்ந்தாங்க. அவங்க மௌத்தா போகும்போது என்ன விட்டுட்டு போனாங்க? என்ன விட்டுட்டு போனாங்க? எதையுமே விட்டுட்டு போகல. ஒரு தீனார் விட்டுட்டு போனாங்களா? ஒரு திருகம் ஒரு காசு விட்டுட்டு போனாங்களா? ஒரு ஆடையை விட்டுட்டு போனாங்களா? ஏதாவது ஒன்று விட்டுட்டு போனாங்களா? ஒரே அந்த கோவேரி கழுதை, அவங்க யூஸ் பண்ண கோவேரி கழுதை, அதை விட்டுட்டு போனாங்க. அதை என்ன செய்ய முடியும்? கொள்ளவா முடியும்? அதை விட்டுட்டு போனாங்க. நிலம் நபி அவர்களுக்கு எல்லாருக்கும் போர்க்களத்தில் பங்கில் கிடைச்ச மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு போர்க்களத்தில் பங்கு கிடைச்சிச்சு. அந்த நிலத்தை விட்டுட்டு போனாங்க. அது யாருக்கு? குடும்பத்துக்கா? பொது சொத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. யாருக்கு விட்டுட்டு போனாங்க? எனக்கு பிறகு நபிமார்களாக எங்களுக்கு யார் வாரிசாக இயலாது அப்படின்னு சொல்லி அதை பொது சொத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை. அப்போ நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? பல நாட்கள் சாப்பிட முடியாமல், சாப்பாடு இல்லாமல் பசியில் வெளியில் வந்து அலைஞ்சிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ்வுங்க. நபியவர்கள் மட்டும் இல்லை, அபுபக்கர் சித்திக், உமர் அலி அவர்கள், இந்த உம்மத்திலேயே சிறந்தவர்கள் பசி தாங்க முடியாமல் வெளியே வந்து நின்றுக்கிறாங்க. வீட்டில் உட்கார இயலலை அவங்களுக்கு. இது மாதிரியான ஒரு நிலை நம்ம வாழ்க்கையில் எப்பயாவது வந்திருக்குமா? பசி இல்லை. பசி இருக்கும் நமக்கு, ஆனால் அந்த பசியை நிவர்த்தி செய்வதற்கு உணவு இல்லை, காசு இல்லை, செல்வம் இல்லை, வழி இல்லை. அப்படிப்பட்ட நிலையை நம்ம அடைஞ்சிருப்போமா? ஆனால் அல்லாவின் தூதர் சல்லாசுடைய நிலை அப்படி இருந்திருக்கிறது, சஹாபாக்களுடைய நிலை இருந்திருக்கிறது. அவங்களாம் ஒன்றும் ஒன்றும் இல்லாமல் இலைதலைகளை எல்லாம் பறித்து சாப்பிட்ருக்குறாங்க. என்ன செடி கொடிகளை இலைகளை பறித்து சாப்பிட்டு வாயெல்லாம் பொத்து போய் ஆடு மாடு சாணம் இருக்கிற மாதிரியெல்லாம் அவங்களுடைய நிலைகள் இருந்திருக்கு சகோதரர்களை. அப்போ அல்லாஹ் நம்மளை எப்படி வச்சிருக்கிறான்? அப்போ இந்த மாதிரி காஃபிர்கள் சொல்லும்போது அல்லாஹ் அதுக்கு என்ன பதில் சொன்னான்னு தெரியுமா? ஓ ரஹ்மத் ரப்பிக்க ஹைரு மிம்மா யஜ்மவுன். நபியே, இவர்கள் சம்பாதிக்கக்கூடிய இந்த செல்வத்தை விட, உலக இன்பத்தை விட உம் இறைவனின் அருள் தான் உனக்கு சிறந்தது. அல்லாஹ்வுடைய ரஹமத் தான் சிறந்தது. நல்லா சொல்கிறான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மையில ஒன்றுமே கொடுக்கல தான் உனக்கு செல்வத்தை, நான் பெருசாக வளங்கலை, உன ஏழ்மையில் தான் வச்சிருக்கிறோம். அதனால என்ன, நீ மட்டமானவனா? அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தில் தருவானே, அது இதை விட உனக்கு சிறந்தது. இப்படித்தான் அல்லாஹ் காஃபிர்களுக்கு என்ன செய்கிறான்? பதில் அளிக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொன்னான், மக்கள் எல்லாம் ஒரே கூட்டமாக மாறி விடுவார்கள் என்பது மட்டும் இல்லாவிட்டால், லஜஅல்னா லிமன் யக்ஃபுரு பிர் ரஹ்மானி லி புயூதிஹிம் சுகஃபம் மின் ஃபில்லா வ மஆரிஜா அலைஹா யதஹரூன். ரஹ்மானை மறுக்கக்கூடிய இந்த காஃபிர்களுக்கு என்ன செய்வோம்? அவர்களுடைய வீடுகளுக்கு வெள்ளியாலான முகடுகளையும் தங்கத்தாலான படிக்கட்டுகளையும் நாம் ஏற்படுத்தி தருவோம். நல்லா சொல்கிறான். ஏன் மக்கள் எல்லாம் ஒரே கூட்டமாக வழிகேட்டுக்கு போயிடுவாங்க? அல்லாஹ் ஒரு சில நன்மைகளை என்ன செய்கிறான்? எதிர்பார்க்கிறான். அது மட்டும் இல்லாவிட்டால் அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய காஃபிர்களுக்கு அவருடைய வீடுகளுக்கு வெள்ளியை நாம் தந்து விடுவோம். வீடே வெள்ளி வீடு, ஏறி போகிற படி தங்க படிக்கட்டு, இந்த மாதிரி ஒரு நிலையை நம்ம ஏற்படுத்தியிருப்போம். ஏன் அல்லாஹ் சொல்கிறான்? காஃபி இருக்குது, இதெல்லாம் நம்ம தருவோம், ஏன்னா மட்டமானது, இது பெருசு கிடையாது நபியே என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். காஃபிர்கள் நபி அவர்களை பார்த்து கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? இந்த இறை தூதர் என்ன, அவர் சாப்பிட்றாரு, கடை தெருவுக்கு போகிறாரு, அவ் யுல்கை இலைஹி கன்சுன், இவருக்கு ஒரு பொக்கிசம் வழங்கப்பட வேண்டாமா? இவருக்கு ஒரு தோட்டம் இருந்து அந்த தோட்டத்தில் அவர் விரும்பிய நேரத்திலாம் சாப்பிட வேண்டாமா? இவருக்கு செல்வம் இருக்க வேண்டாமா? அப்போ அது இருக்க வேண்டாமா, இது இருக்க வேண்டாமான்னு காஃபிர்கள் கேட்டாங்க. யார்? ரசூலுல்லாஹ்வுக்கு. அப்போ அதுக்கு அல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தபாரக் அல்லதி இன்ஷா ஜாலலக ஹைரம் இம் தாலிக்க, அல்லாஹ் பாக்கியம் புரிந்தவன், அவன் நாடினால் இதைவிட சிறந்ததை உனக்கு தருவான். அது என்ன? ஜன்னாத்தின் தஜரிமின் தகத்திகள் அணுகார், அருகிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்க சோலைகளை உமக்கு தருவான். குசூரா, அவன் உனக்கு கோட்டைகளை தருவான். இதுதான் அல்லாஹ் சொன்ன பதில். என்னப்பா, தங்க காப்பு வேணும், வெள்ளி காப்பு வேணும், இவருக்கு செல்வம் இருக்க வேண்டாமா, பொக்கிச வேண்டாமா, அதெல்லாம் இந்த தூதருக்கு தேவையே இல்லை. இறைவன் நாடினால் இதை விட சிறந்தது மாளிகைகள், சொர்க்க சோலைகள், அதை இறைவன் இவருக்கு உனக்கு வழங்குவான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை அல்லாஹ் பக்குவப்படுத்தினான், உறுதிப்படுத்தினான். இப்படி நம்ம பார்க்குறோம். இந்த செல்வத்தை வச்சு பெருமை அடிச்சவன் யாரு? யாரு? காரூன். காரூன் ஒருத்தவன் இருந்தான். அல்லாஹ் அவனுக்கு நிறைய செல்வத்தை கொடுத்துருந்தான். எவ்வளவு செல்வம்? அவனுடைய கஜானாவுடைய சாவியை, கஜானாவை இல்லை, கஜானாவுடைய சாவியை மட்டும் சுமக்கிறதுக்கு பெருங்கொண்ட கூட்டம் தேவை. ஒரு வாகன கூட்டம் அவனுடைய கஜானாவுடைய சாவியை மட்டும் என்ன செய்வாங்க? சுமந்துட்டு போவாங்க. சாவியவே ஒரு பெருங்கொண்ட கூட்டம் சுமந்துட்டு போகுதுன்னா அதுவே ஒரு நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்குதுன்னா அந்த சாவிகளுக்குரிய கஜானா எவ்வளவு பெருசா இருக்கும். அவ்வளவு செல்வம் அவன்கிட்ட இருந்துச்சு, எல்லாம் கொடுத்துருந்தான். ஆனா அவன்கிட்ட காஃபி கொடுப்பான், அல்ல காஃபி இருக்கும் அள்ளி தெளிப்பான், போ சாப்பிடு போ, ஏன்னா அது செத்த கழுதையை விட மட்டும் தின்ட்டு போ. அல்லாஹ் கொடுத்தான், காரூனுக்கு கொடுத்தான், ஏன்னா சோதிக்கிறதுக்கு அல்லாஹ் கொடுப்பான். என்னட செஞ்ச? இன்னமா ஊத்தி தூகால அயல்மின், இது என்னுடைய அறிவால வந்துச்சுன்னு சொன்னான். பெருமை அடிச்சான். அப்படியே வருவான், அழகான ட்ரெஸ்ஸு என்ன, அழகான ஆடை என்ன, எல்லாத்தோடையும் வந்து பெருமை அடிச்சான். இதையெல்லாம் பார்த்த அப்பாவி மக்கள், உலக வாழ்க்கையை நம்பிய மக்கள், மறுமையை நம்பிய மக்கள் அவங்களாம் சொன்னாங்க, யா லைத்தலனா மிஸ்லமா ஊத்திய காரூன், காரூனுக்கு உள்ள மாதிரி செல்வம் நமக்கு இருந்தா எப்படி இருக்கும்? சார் என்ன மாதிரி ட்ரெஸ் உடுத்தி இருக்கிறான், எப்படிப்பட்ட தேர்ல வர்றான், எப்படி உலகத்தை அனுபவிக்கிறான், இதை பார்த்துட்டு இது மாதிரி நமக்கு நல்லா இருந்தா நல்லா இருக்குமே ஆசைப்பட்டாங்க. காலல்லதீன ஊத்த இல்ம், அப்போது கல்வியாளர்கள், மார்க்க சிந்தனை உள்ளவர்கள் சொன்னார்கள், வைலக்கும், உங்களுக்கு எல்லாம் என்ன கேடு, சவாபுல்லாஹி ஹைர் லிமன் ஆமனவாமில சாலிஹா, அல்லாவை நம்பி நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில தரக்கூடிய கூலிதான் சிறந்தது. என்னத்தை போட்டு அற்பமானது உலக வாழ்க்கைக்கு ஆசைப்படுறீங்க, அதுல போய் காரூனை பராமப்பட்டு இருக்கிறீங்க. இப்படி கல்வியாளர்கள், ஈமான் உள்ளவர்கள் சொன்னார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? இப்படி சொன்னாங்க. மறுநாள் அல்லாஹ் காட்டினான். இப்படியே அவன் பெருமை அடிச்சுட்டு இருக்கும்போது அவன் செல்வம் அவனையும் அல்லாஹ் அவன் வீட்டோட சேர்த்து என்ன செஞ்சான், பூமி கீழே கொண்டு போயிட்டான். எல்லாம் பூமிக்குள்ளே புதஞ்சு போச்சு, அழிஞ்சு போயிட்டான். அப்போத்தான் அந்த கல்வியாளர்கள் சொன்னார்கள், அதை மக்களுக்கு என்ன செய்கிறாங்க, அவங்க புரிய வைக்கிறாங்க. வை கண்ணல்லாஹ எபுசுத்து ரிஸ்கலிமை யஷாமின் அபாதிஹி வயக்கதிர், அல்லாஹ் நாடி நாள் தன் அடியார்களில் விரும்பியவர்களுக்கு கூட தருவான், விரும்பியவர்களுக்கு குறைவாக தருவான். இப்போ நம்ம வழங்கணும், நமக்கு இவ்வளோதான் ரிஸ்க் வருதா, அல்லாஹ் நமக்கு இவ்வளோ தான் கொடுக்குறான், அது ஏதோ நன்மைக்கு இருக்கும் என்று நம்ம என்ன செய்யணும், பொறுமையாக இருக்க வேண்டும். துனியா விஷயத்திலே நாம் அதை அற்பமாக நினைக்க வேண்டும். துனியாவுக்காக நாம் அடுத்தவர்களுக்கு நோவினை செய்துவிடக்கூடாது. துனியாவுக்காக நாம் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி நரகத்துக்கு போகக்கூடிய வழியை நாம் தேர்வு செய்துவிடக்கூடாது. இந்த துனியாவுக்காக நாம் உலகத்திலே நிம்மதி இழந்துவிடக்கூடாது. நபிகளார் சொன்ன ஒரே ஒரு செய்தியை பாருங்க, அழகான செய்தி. இந்த செய்தியை உணர்ந்தவன் தான் உலகத்தில் நிம்மதியாக இருப்பான். இந்த செய்தியை உணராதவன் உலகத்தில் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் அவனுக்கு நிம்மதியே கிடைக்காது, அவனுக்கு வாழ்க்கையே கிடையாது, உலகமே நரக வாழ்க்கையாக மாறிடும். அது என்ன செய்தி தெரியுமா? மண் காணத்தி துன்யா ஹம்மஹு, எவனுடைய இலக்கு துன்யாவாக இருக்கிறதோ, எவனுடைய லட்சியம் துன்யாவாக மட்டும் இருக்கிறதோ, ஃபர்ரக்கல்லாஹு அலைஹி அம்ருஹு, அவனுடைய காரியத்தை எல்லாம் பிரித்து போட்டுருவான். அல்லாஹ் என்ன செய்வான், அவனுடைய காரியத்தை பிரித்து விட்டுருவான், செதறி போயிடும் அவனுடைய லட்சியம், அவனுடைய நோக்கம் எல்லாம் செதறி போயிடும். எப்படி அதை செய்யறது, எப்படி அதை நம்ம அடையிறது, அவனுக்கு இயலாது. எல்லாத்தையும் எல்லாம் பிரிச்சு விட்டுருவான். அவன் கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் வறுமையை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான். எல்லாம் என்ன செய்வான், அவன் கண்ணுக்கு முன்னாடி வறுமையை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான். எங்க பார்த்தாலும் பத்தலை பத்தலை பத்தலை, வேணும் வேணும் வேணும், எவ்வளவு வந்தாலும் வேணும் வேணும் வேணும். ஏழ்மை இப்படி நிற்கும் கண்ணுக்கு முன்னாடி, எப்ப பார்த்தாலும் கண்ணுல அதுதான் வந்துட்டு இருக்கும். வளமை ஏத்திகின துன்யா இல்லா மா குத்திபலகும். ஆனா இப்படி அவன் அலைஞ்சு நிம்மதியை இழந்து பைத்திய காரணம் மாறியும் அவனுக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும்? அவனுக்கு அல்ல இந்த துன்யாவில என்ன விதிச்சிருக்கான் அதுதான் அவனுக்கு கிடைக்கும். இதுக்காக ஏன் இப்படி நிம்மதி இழந்த, இதுக்காக ஏன் இப்படி டென்ஷன்? இதுதான் துன்யா விஷயத்துல மார்க்கம் சொன்ன வரம்ப மீறி பார்க்கிறவங்களுக்கு. அதே நேரத்தில் நபி அவர்கள் அடுத்து சொன்னாங்க, ஓ மண் காணத்தில் ஆஹிரத்து நீயத்தகு, யாருடைய நீயத் ஆஹிரத்தாக இருக்கிறதோ, இது மறுமையாக இருக்கிறதோ, ஜமா அல்லாஹுலஹு அம்ரஹு, அவனுடைய காரியத்தை அல்லாஹ் அவனுக்கு ஒன்றிணைத்து தருவான். அங்கங்க பிரிஞ்சு கிடந்தா கூட அல்லாஹ் எல்லாத்தையும் என்ன செய்வான், அவனுக்கு ஒன்றிணைச்சு தருவான். அவனுக்கு எல்லாமே சிம்பிளா இருக்கும், இதுதானே முடிச்சிடலாம், இதுதான் சாதாரண விஷயம், இப்படி அவன் எடுத்துக்கிறவன் முடிச்சிருவான், சாதிப்பான். அவன் உள்ளத்துல போதுங்கிற சிந்தனை எல்லாம் ஏற்படுத்துவோம், போட்டுருவோம் அல்லா, போதும் சந்தோஷம் வந்துடுங்க வாழ்க்கையில், என்னங்க பெருசா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் போதும், வாழ்க்கையில சந்தோஷம், டென்ஷன் இல்லை. இவன் தான் பணக்காரன், கோடி கோடியாக இருந்தும் பத்தலை பத்தலைன்னு சொன்னால் அவன் பணக்காரன், பிச்சைக்காரன், ஏன்னா அவனுக்கு திருப்தி வரல. இல்லை நமக்கு அல்லாஹ் கொடுத்தது போதும்னு வந்துருச்சுன்னா நம்ம பணக்கார அவளை சந்தோஷப்பட்டுட்டோம், முடிஞ்சு ஒரு திருப்தி அடைஞ்சிருச்சு. அடுத்து நபியவர்கள் சொன்னாங்க, வத்தத்துகு துன்யா வஹிய ராகிமா, துன்யா இவனை தேடி வரும், துன்யா என்ன செய்யும், இவனை தேடி, இவன் துன்யாவை தேடி போக மாட்டான், அல்லாஹ் அவனுக்கு விதிச்சது அவனை தேடி என்ன செய்யும், வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, துன்யா விஷயத்தில் நமக்கு சொல்லப்பட்ட இந்த விதிமுறைகள் ஒழுங்குமுறைகள்லாம் நான் கவனத்தில் வைத்துக்கொண்டு துன்யாவுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அந்தஸ்து ரொம்ப மட்டமானது, ஏதோ உலகத்தில் வாழ்றதுக்கு நமக்கு தேவை அவ்வளவுதான் என்ற ஒரு நிலையை நாம் அதற்கு கொடுத்து மறுமைக்காக நாம் பாடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கையை நாம் நிம்மதியாக சந்தோஷமாக கழிக்க வேண்டும். எல்லாம் உள்ள இறைவன் மறுமை வாழ்க்கைக்காக பாடுபடக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.